அகிஷ்யன்தான். அவன் பல உண்மைகளை அறியும் தன்மை பெற்று அந்த மின்னல்கள் வருவதை அதை அவன் நுகர்ந்தறியும் போது அந்த விஷயத்தின் தன்மையை வெள்ளம் ஒன்றும் செய்யாது. மின் கதிர்கள் எவ்வளவு தூரம் ஒளிக்கட்டையில் வீசுகின்றதோ அதே போல இவனுடைய எண்ணங்கள் தீமைகளை பிளந்து உண்மையின் உணர்வை அறியும் ஆற்றல் அவனுக்குள் வருகின்றது. இப்படி அவன் வாழ்க்கை பெற்ற பின்பின்தான் அவன் சிறுக சிறுக இந்த விஷயத்தின் தன்மை வச்சு பெரும் பெரும் உண்மைகளை கண்டறிகின்றான். அப்போதான் நமது பூமி துருவத்தில் எப்படி கவர்கிறது என்று அதன் உணர்வை நுகரப்படும் போது துருவனாகின்றான். அந்த துருவத்தின் ஆற்றலை பெருக்கப்படும் போது அது பெருக்கி தன் உடலை மிக வலிமையானதன் திருமணம் ஆகும்போது தான் கண்ட உண்மையை தன் மனைவிக்கு எடுத்து சொல்லுகின்றான். மனைவி அதன்படி பதிவாக்கி அந்த கனவின் நினைவு கொண்டு வருகின்றது. ஆக இரு உணர்வும் ஒன்றாகின்றது. அது உணர்வின் தன்மை பெற்றப்பின் நாம் எப்படி ஆண் பெண் என்ற நிலைகளில் அந்த ஒன்று சேர்த்து இணைந்திருக்கப்படும் போது அந்த குழந்தைகளை பிறக்கின்றதோ, இதே போல தாவர எண்ணங்கள் ஆண் பெண் என்ற செடிகள் அந்த மனங்கள் பெறுகின்றதோ தன் இனத்தின் கருவுகளை உருவாக்குகின்றது. இதே போல 27 நட்சத்திரங்கள் உணர்வுகள் கல் மண் என்ற நிலைகள் உருவாக்கியிருந்தால் அதில் எந்த நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமாக சேர்க்கின்றதோ அது ஆண்பாலாகவும் பின்பாலாகவும் பிரித்து ஆண் பெண் என்ற தண்டைகளை இணைத்துக் கொண்ட பின் அதன் அதன் எதன் இணைந்ததோ அதன் உணர்வுகளை கருவாக்கும் தன்மை என்ற உண்மையை உணர்ந்து கொண்டார். அப்படி அந்த உணர்ந்த உண்மையின் உணர்வைத்தான் தனக்குள் சேர்த்து நஞ்சினி வென்றிடும் உணர்வின் தன்மை அவனுக்குள் வரைகின்றது. அவன் விளைந்த கொண்டு கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து கணவன் உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்று மனைவி அதன் உயர்ந்த நிலை பெற்ற பின் தன் கணவன் பெற வேண்டும் என்றும் தன் கணவன் பெற வேண்டும் என்று அதை பெறுகின்றனர். இப்படி பெற்று விண்ணின் உணர்வினை உயிருடன் ஒன்றி ஒளியின் உடலாக பெற்று இன்று மின்னிக்கொண்டே இருப்பது துருவ நட்சத்திரம். இன்று நாம் பார்க்கலாம், பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது ஒரு காக்கா வலிப்பு வந்ததை பார்க்கின்றோம். அந்த காக்கா வலிப்பு வந்து அந்த கர்ப்பத்தில் இருக்கும்போது பார்த்து விட்டால் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் காக்கா வலிப்பு வந்து விடுகின்றோம். ஒரு சக்கரச்சற்று அதிகமாக உற்று பார்த்து அதை விசாரித்து அறிந்தால் இந்த குழந்தைக்கும் கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் சக்கர சற்று உணர்வு, இதெல்லாம் பூர்வ புண்ணியம். இப்படி தான் கருவில் இருக்கப்படும் சேர்த்துக்கொண்ட உணர்வுகள் எத்தனையோ வகையான நோய்களை உருவாக்கும் தன்மை வந்துவிடுகின்றது. ஆனால் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை தவறு செய்யவில்லை. ஆனால் அகசின் தாய் கருவிலே அது பூர்வ புண்ணியமாக அமைந்து பல விஷத்தன்மையை முறிக்கும் தன்மை பெற்றது. அப்படி முறிக்கும் தன்மை பெற்ற அந்த சந்தர்ப்பம்தான் இந்த பிரபஞ்சத்தில் வரும் விஷத்தை நீக்கி இந்த ஒளியின் உடலாக இருக்கின்றான். இது மனிதன் கடைசினதுதான் கல்கி. ஆக நரசிம்மா என்றால் தீமைகளை உள்புகாது தடுத்து நிற்கும் சக்தி. அது இது 9வது பலராம். பலருடைய எண்ணங்களை நாம் தெரிந்து கொள்கின்றோம். முதல்ல பரசுராம் தீமை என்று தெரிந்து சமப்படுத்தும் தன்மை வர வேண்டும். ஆனால் சமப்படுத்தும் தன்மை பலருடைய எண்ணங்கள் இருந்தாலும் அது நாம் சமப்படுத்த தவறினால் தீமை என்ற உருவை உள்புகாதபடி நம்ம தடுத்து நிறுத்த தவறினால் எதன் தீமையின் உணர்வோ அது வலிமையாகி நம் உடலை சேர்த்துவிடும். பின் அந்த வலிமை கொண்டுதான் நம் உடலை நோய்கள் மாறுகின்றது. பின் இந்த மனித உடலை மாற்றுகின்றது. அதனால் இந்த மனித உடல் இருக்கப்படும் போது விஞ்ஞானத்தின் அறிவால் உலகம் முழுதுக்கும் இந்த தாவர இனங்களில் அது கலந்துவிட்டது. பண்டைய காலங்களில் துணிகளுக்கு சாயம் விடுவதென்றால் பல தாவர இனங்களின் பச்சிலைகளை எடுத்து மற்ற பச்சோடு சேர்த்து கலர்களை மாற்றுவதும் அதற்கு தக்க சாயங்கள் வரும். இந்த திருமல் நாயக்கர் மகாலில் எடுத்துக்கொண்டால் பண்டைய கால நிலைகளில் பல தாவர இனங்களை எடுத்து அது சாயங்களாக பூசி பல வர்ணங்களில் அந்த எழுதியுள்ளார்கள். அதெல்லாம் இன்று அழிக்கக்கூட முடியவில்லை. நீங்கள் சாயங்களாக பூசினால் அது உடனே பக்கு பக்காக விழுந்து விடுகின்றது. ஆனால் விஞ்ஞான அறிவால் வந்த இந்த தீமையின் விளைவுகள் நாளுக்கு நாள். இப்ப உதாரணமாக நான் ஒரு கலர் இருக்கிறதான் இதுக்குள் இந்த விஷயம் உண்டு. இந்த உதாரணமாக இந்த சாயம் போடுறாங்கள அதில் ஏதாவது ஒரு சாயத்தை எடுத்து சாப்பிடுங்க அவங்களை பொண்ணு. அதே சாயத்தின் தன்மை நாம் துணிகளை சேர்த்தால் அந்த துணிகளில் இந்த சாயத்தன்மைகள் விளைந்து விடுகின்றது. நாம் போட்ட விற்பாடு அந்த சாயத்தை வேக வைத்து வெளிவந்ததை சூரியன் கவர்ந்து அலைகளாக மாற்றி வைத்திருக்கின்றது. அதே சாயத்தை கலந்த துணியை நாம் போட்டுக்கொண்டால் நம் உடல்ல அந்த விஷயத்தின் தன்மை நம் ஆன்மாவை மாற்றுகின்றது. துணிக்கு தக்கவாறு அந்த உடலை சிலருக்கு கோபம் வரும், சந்தோஷம் வரும், சோர்வடையும், சங்கலம் இருக்கலாம். ஒரு வெளிமையான துணியை போட்டு அந்த கலக்கங்கள் வராது. ஆக கலருக்கொப்ப அவருடைய மனம் சோர்வடையதும் தன் எறியாமலே கோபப்படுவதும் இதே போல உணர்வுகள் வரும். ஏனென்றால் அந்த உடல் இருக்கப்படும் போது இதில் பிரிந்து சென்ற அந்த விஷயத்தின் சாயத்தில் நுகரப்படும் போது அந்த உணர்ச்சிகள் வருகின்றது. ஏனென்றால் நம் உடலில் தான் இருக்கின்றது, அதை நாம் கவரப்படும் இந்த நிலை ஆகின்றது. இதே போலதான் ஒரு மனிதன் தவறு செய்கிறான் என்று பதிவாக்கி வைத்தால், அவனை உற்று பார்த்தால் அவன் உடலிருந்து வெளிப்பட்ட உணர்வு நுகர்ந்து நமக்கு அப்போதே கோபம் வருகின்றது. ஆனால் அவன் இங்கே இல்லை என்றாலும் எனக்கு இப்படி செய்தான் என்று எண்ணினால் அந்த உணர்வை நுகர்ந்து நம் உடலுக்குள் அவனை எண்ணி கோபப்படுகின்றது. ஆக நமக்குள் பதிவு செய்த நிலைகள் அனைத்தும் நமக்குள் இப்படித்தான் இயக்குகின்றது. ஆக யார் கோபப்பட்டானோ, யாரை கோபப்படும்படி செய்தானோ அதை நாம் உற்று பார்த்து பதிவாக்கி விட்டால் அவன் உடல் இருந்த உணர்வுகள் அனைத்தும் இந்த சூரியனால் கவரப்பட்டு இந்த பூமியில் பரவப்பட்டுள்ளது. அதை மீண்டும் நமக்குள் பதிவானதை எண்ணினால் அதிலிருந்து நமக்குள் எடுத்து அதே நிலையை நமக்குள் வாழ்ந்தது. எதை கண்ணால் பார்த்து உணவின் தன்மை பதிவானதோ அவன் தன்னை கண்ணிலே எண்ணப்படும் இந்த உணர்வுகள் அது கவர்ந்து ஆன்மாவாகி உயிரை சுவாசித்து அந்த உணர்வை நமக்குள் அதன் வழியில் நம்மை இயக்க தொடங்கி விடுகின்றது. என்ன இந்த இயற்கை நீதிகளில் தான் நாம் வாழுகின்றோம். இதை போன்ற நிலையிலிருந்து நாம் தப்ப வேண்டும் அல்லவா? வீடை அழகாக கட்டுகின்றோம், தூசி பற்றால் தொடைத்து விடுகின்றோம். துணி அழுக்காக நான் அழகாக போடுகின்றோம், அழுக்குப்பட்டால் துவைத்து விடுகிறோம். உடலில் நாம் படக்கூடிய பல அழுக்குகள் பட்டால் குழித்து விடுகின்றோம். நம் ஆன்மாவில் படதை நம்ம தொடைக்க வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இப்போது உங்களுக்குள் இதை பதிவாக்கிவிட்டால் ஒரு வேதனைப்பட்டவனை உபகாரம் செய்துவிட்டால் அந்த மாதிரி துயரப்பட்டான் என்ன அதே உணர்வு நம் கண்வழி பதிவு செய்து அதை நினைவாகும்போது அந்த கண்வழி தான் இது. அதனால் நம்ம எப்படி ரேடியோ டிவி இவைகளுக்கு அது ஆண்டினாவாக மாறுகின்றதோ நமது கண்கள் இந்த உடலுக்கு ஆண்டினாவாக இருக்கின்றது. நாம் பதிவு செய்து மீண்டும் எண்ணும் போதும் இந்த காற்றிலிருந்து கவர்கின்றது. அதனால்தான் இதற்கு பரமாத்மா என்ற நிலை இங்கே சொல்லப்படுகின்றது. அதான் இந்த கண் கண்களுக்கு கண்ணன் என்ற பெயர் வைத்தான் இந்த கண்ணன் திருடன் என்று காரணம் தெரிவிக்கின்றார். ஒருவன் நல்லது செய்தான் உற்று பார்த்தான் அந்த நல்லது செய்யும் உணர்வினை என கருவிழி ருக்மணி நம் உடலில் நல்லதை பதிவாக்கி விடுகின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்த புலனோ அவன் உடலில் உள்ள உணர்வினை அந்த நல்ல உணர்வை நுகர்ந்து உயிரை மோதை செய்கின்றது. அப்போ அந்த மோதிய உணர்வுகள் நல்லதின் உணர்வின் தன்மை நம்ம ரத்தத்தில் கலந்து விடுகின்றது. ஆக நல்லதை செய்யும் உணர்வுகளை இதே கண்கள் தான் கவர்கின்றது, திருடுகின்றது. ஆக அதே உணர்ச்சிகள் நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றது. ஒருத்தன் கோபமான உணர்வுகளை பேசுகின்றான் என்றால் கருவிழி ருக்மணி பதிவாக்கிய பெண் அந்த கோபத்தின் உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது நாம் உயிரிழப்பட்டு அந்த இரத்தத்தில் கலக்கப்படும் போது இதே கண்கள் தான் அந்த காரணத்தின் உணர்வுகளை திருடுகின்றது. தான் கண்ணன் வெண்ணையை தெரிகிறான் என்று. இப்போ இதே போல நாம் பிறருடைய தீமைகளை எடுக்கப்படும் போது எப்படியும் அதை கவர்ந்து நம் உடலை சீர்த்து விடுகின்றது என்றுதான் இந்த கண்ணை கண்களை கண்ணன் திருடன் என்று வெண்ணை திருடுகின்றான் என்று. ஆக நாம் எத்தகைய இவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதனாக இருப்பினும் நாம் கண் கொண்டு ஒருவனை பார்த்தால் அந்த உயர்ந்த குணங்களை பெறும்போது அந்த உணவின் தன்மை பதிவாக்கி நாமும் உயர்ந்த வேண்டும் என்ற ஆசை தோன்றுகின்றது. ஆனால் ஒருவன் தவறு செய்கிறான் என்ற உணர்வை நுகர்ந்து கொண்டதும் அதே உணர்வின் தன்மை நமக்குள் கண்டு நாமும் தவறு செய்வனாக மாறுகின்றது. ஆகவே அந்த வெண்ணை தொழிலுக்கும் அதன் உணர்வில் ருசி கொண்டு அதன் உணர்ச்சி நம்மை இயக்குகின்றது என்பதனை இங்கே காட்டப்படுகின்றது. ஆகவே இதையெல்லாம் நாம் கண்களால் நடக்கும் தன்மை தான், அதான் பரமாத்மா. இந்த படத்தில் உள்ள நிலையில் நம் கண்கள் அந்த பரமாத்மாவாக இருந்து நமக்குள் ஒவ்வொன்றும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றன என்பதை இந்த கண்ணுக்கு தெளிவான காரணத்தை அறிவித்துள்ளார். ஆக நாம் இப்படி வேதனைப்படுவோரை அடிக்கடி காட்டு நுகர்ந்து அறிந்தால் இந்த கண்ணும் நாளடைவில் ஆக வேதனைப்படுவோர் அடிக்கடி நுகர்ந்து நேர்ந்தால் இந்த கண்கள் அந்த வேதனை என்ற விஷயத்தின் தன்மை அடைந்தால் இந்த நரம்புகள் வெடிக்கூடிய நல்லதை சிந்திக்கும் தன்மை இருந்தும் நிலை வந்து கண்களை குருளாகி விடுகின்றது. ஆக வேதனை என்ற உணர்வு அதிகமாக சுவாசித்தால் நம் உயிரை பற்றி இந்த உணர்வின் வேதனை அலைகள் அதிகமாக பரவுகின்றது. அந்த வேதனை உணர்வு நம் ரத்தத்தில் கலந்தால் உடல்களில் விஷத்தின் தன்மை பரவுகின்றன. என்ன கண்ணன் வெண்ணை தெரிகிறான் என்று இதை உணர்வின் தன்மை கொண்டு வரப்படும் போது அதற்கு தக்க தெளிவடையும். நாம் வேதனை என்று உணர்வு அதிகமாய்ப்பட்டால் நாம் கண்கள் இருளப்பும் போது என்ன என்று நம் தடை கொண்டுதான் பார்க்க முடிகின்றது. இதெல்லாம் யார் உருவாக்குது? நாம் நுகர்ந்த உணர்வுகளை நமது உயிர் தான் உருவாக்குகின்றது. இதை போன்று அன்றாட நிகழ்ச்சிகள் இது ஆனப்பில் நம் உடல் எப்படி நஞ்சை மலமாக மாற்றியதோ இந்த ஆறாவது அறிவின் தன்மை நாம் நஞ்சை பிரிக்கவும் சக்தி பெற்றோம். நஞ்சை பிரித்து எடுத்து இந்த உணர்வின் தன்மை ஒளியாக்கி அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய உணர்வைத்தான் சூரியன் கவர்கின்றது, அலைகளாக மாற்றுகின்றது, நாம் துருவத்தின் வழியில் இது நம் பூமியில் பரவச் செய்கின்றது. அதை பெறச் செய்வதற்குத்தான் இத்தனை நிலையிலும் உங்களுக்குள் பரிவாக்கி அதை ஆழமாக பதிவு செய்து கொண்ட பின் அதை நீங்கள் எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் காலை அஞ்சலிருந்து ஒரு ஆறு நாள்ல இருந்து இது உணர்வு வரும். அதுல குறைந்தபட்சம் உங்க தொழிலின் நிமித்தம் இருந்தாலும் அஞ்சலிருந்து ஆறுக்குள்ள ஒரு பத்து நிமிஷம் ஆகும். இந்த உணர்வின் தன்மை பதிவானப்பில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவான்மா பெற வேண்டும் என்று நாம் கண்ணால் நினைத்தமான அந்த உணர்வின் தன்மை நுகர்கின்றது. அந்த உணர்வின் தன்மை உயிரிழப்படுமானால் அந்த உணர்ச்சியின் தன்மை உடலில் பெறுகின்றது. ரத்தங்களில் பரவப்படும் போது நம் உடலுடைய ரத்த நாணங்களை கலக்க வேண்டும், என் உடலுடைய ஜீவான்மா பெற வேண்டும் என்று கண்ணின் தன்மை உடலுக்குள் செலுத்தப்படும் போது அதற்கு கிடைக்கும். ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறின் உணர்வு பதிவாக்குகின்றது, அதை நுகர்ந்து உணர்வின் தன்மை ரத்தத்தில் கலக்கின்றது, அந்த கலந்து கொண்ட பின் தவறின் உணர்வுகள் பரவுகின்றது. இதே போல இத்தகைய தீமையை நீக்கிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்து நாம் பதிவாக்கி இப்ப உங்களுடைய நினைவை அங்கே துருவ நட்சத்திரத்தின்பால் அழைத்து செல்கின்றேன். அந்த உணர்வின் தன்மை பதிவாக்கி பெற வேண்டும் என்ற இயக்க உணர்வுடன் கேட்டிருந்தால் அது பதிவாகின்றது. இப்ப நீங்கள் சுவாசித்தால் இந்த உயிரை பற்றி இந்த உணர்வுகள் சொல்லும் போதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தை சொல்லும் போதெல்லாம் உங்க உடல்ல ஒரு புது விதமான உணர்ச்சிகள் தோன்றும். இது உணர்வு நீங்கள் சுவாசிக்கும் போது உங்க உடல்களில் ஒரு இனிமையான நிலைகள் ஏற்படுவதை பார்க்கலாம். வேதனை என்ற உணர்வு முதலில் சொல்லி வரப்பும் போது உங்க உடலில் பலவிதமான கலக்கங்களும் உடலில் ஒரு கனமும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இதை உணர்வு நீங்கள் நுகரப்படும் போது இந்த உணர்ச்சிகள் உங்களுக்குள் எவ்வளவாக்கும். அப்ப அந்த மகிழ்ச்சி என்ற உணர்வின் தன்மை கண்கு கருங்கும். அப்ப அதை நீங்கள் நுகர முடிகின்றது. அதன் நுகரச் செய்வதற்குத்தான் இயற்கை எப்படி என்ற நிலைகளை நீங்கள் அறிந்து கொண்டு இந்த உணர்வின் தன்மையை உங்களுக்குள் பெருக்க இதை நாம் செயல்படுத்து. இப்ப பதிவான நிலைகள் கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்றால் காலை அது நம்ம துருவத்தின் வழியில் கவர்கின்றது. அதன் உணர்வை நாம் பெறுவோம் என்றால் நுகர்ந்து உயிரை பற்றி நாம் ரத்தங்களில் கலக்கின்றது. ஆக நாம் எப்படி இங்கே ஒரு சிறுநீரை பல திரவங்களை விட்டு சர்க்கரை சத்து இருக்கின்றது உப்பு சத்து இருக்கின்றது பிரித்து பார்க்கின்றன. இதை போல அதன் உணர்வின் தன்மை நாம் இன்ஜெக்ஷன் மூலம் ரத்தத்தில் கலக்கப்பட்டு இதை பிரித்து ஓரளவுக்கு ஆரோக்கியமாக மாற்றுகின்றன விஞ்ஞானி. இதே போல மெஞ்ஞானிகள் காட்டிய உணர்வினை உங்களுக்குள் ஊர்வினை என்ற விட்டாக பதிவு செய்து இதே கண்ணின் நிறைவை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தப்படும் போது அதன் உணர்வை நுகர்ந்து உங்கள் உயிரை பற்றி இந்த உணர்ச்சிகள் உங்கள் இயக்கச் செய்து அதே சமயத்தில் உங்கள் ரத்தங்களில் கலக்கச் சேர்த்து இந்த வலிமையை கூட்டி வந்தால் ஆனால் இதற்கு முன்னாடி சேர்த்துக்கொண்ட உணர்வு ரத்தங்களை கலந்திருந்தாலும் இது மாற்றுகின்றது. கண்களால் பார்த்து உணர்வின் தன்மை ஊழ்வினை என்ற வித்தாக இருப்பினும் அப்போ அந்த வித்தின் தன்மை நாம் அடிக்கடி மாற்ற வேண்டும். எப்போது நமக்கு கோபமோ வெறுப்போ சலிப்போ யார் மேலே வருகின்றதோ அப்போதெல்லாம் நினைச்சு இங்கு பரிவான நிலையிலே ஈஸ்வரா என்ற துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழி நான் பெற வேண்டும் என்று அது எண்ணி உடனே இதை அடக்குதல் வேண்டும். அவன் எனக்கு தீங்கு செய்தான் என்றால் அவன் அறியாத நிலையிலிருந்து விடுபட வேண்டும், அவன் எல்லோருக்கும் நன்மை செய்வனாக மாறுதல் வேண்டும் என்ற இந்த உணர்வின் தன்மை நம் உடலில் இதை சேர்த்துவிட்டால் இது நாளுக்கு நாள் இதை மேற்கொண்டு அது இழுக்கும் சக்தி இழந்து இது கூடும். ஆக இதை போல நமக்குள் ஒவ்வொரு நிமிடத்திலும் அந்த தீவின் உணர்வை அடக்கி பழக வேண்டும். இப்போ ஒருத்தன் கோபிக்கிறான் என்று அல்லது நம் பையன் சேட்டை செய்கிறான் என்று பதிவு செய்து கொண்டான், அவனை பார்த்தவொடனே நம்மளுக்கு என்ன வருது? குடும்பத்தன் வர்றவங்கிட்டெல்லாம் சொல்லிடு. அதன் உணர்வின் தன்மை நமக்கு எடுத்து திருப்பி அவனிடத்தில் சொல்லும் போது நமக்குள்ளும் அவன் மேல் வெறுப்பை வளர்க்கின்றோம். அதே சமயத்தில் உணர்வு வெறுப்புடையவனாக மாற்றுகின்றோம். அந்த வெறுப்பின் தன்மை நமக்குள் விளையப்படும் போது நமக்குள் அடிக்கடி அவனை எண்ணும் போதெல்லாம் கைகால் குறைக்கும். இந்த விஷயத்தின் தன்மை ஆனத்தில் முழுமையாகவே அவனை வெறுத்து வெளியிட்டும் நிலைக்கு கொண்டு வந்து அவன் மேல் இருக்கக்கூடிய பாசத்தை நாம் தள்ளிவிட்டு நமக்குள் அன்பை இழந்துவிட்டு தீமை செய்யும் உணர்வாகவே நமக்குள் மாறுகின்றது. ஆனால் அவனை ஏற்று தீமை செய்யும் உணர்வு நமக்கு மாறப்படும் போது நம் உடலிலேயே அந்த தீமையின் எல்லை கடந்து செய்து கடும் நோயாக மாறிவிடுகின்றது. இதில் நாம் சந்தர்ப்பத்தால் வரும் நிலை. அப்ப இதை நான் மாற்றுவதற்கு சக்தி வேண்டுமா இல்லையா? ஆகவே இதை போல நிலைகளை மாற்றி அமைத்தவன் அந்த அகிஷ்யன் தான். அவன் துருவனாகி துருவ நட்சத்திரமான கணவன் மனைவி ரெண்டரை சேர்ந்து அது உணரும் தன்னை வலிமை பெற்று இன்று துருவ நட்சத்திரமா இருக்கும். சூரியன் ஒரு காலம் அழியலாம், இந்த துருவ நட்சத்திரம் என்றுமே அழியாது. அதன் ஈர்ப்பு வட்டத்தில் உள்ள சப்தரிஷி மண்டலங்களும் என்றும் அழியாது. நான் வேகா நிலை. இப்ப நாம் வேதனை இந்த உணர்வு அதிகமாக சேர்த்துகின்றால் சாகாக்கலை. அந்த விஷத்தின் தன்மை இந்த உடலை சேர்த்தால் விஷயத்தை பார்த்து அடுத்து உணவாக உட்கொள்ளும் பாம்பினங்களாக பார். ஆகவே ஒருவனை வேதனை பிடித்து உணர்வு ரசித்து சாத்தால் அந்த புலியின் உணர்வாக நமக்குள்ள இது சாகாக்கலை. ஆகவே நாம் ஒருவனுடைய உணர்வுகளை என அடிக்கடி என்னை இப்படி தொல்லை கொடுத்து கொண்டால் இருக்கிறான் என்ற உணர்வின் தன்மை அதிகமாக சேர்த்துக் கொண்டால் அந்த உணர்வின் தன்மைதான் சாகாக்கலை. நான் இறந்து கொண்ட பின் அல்லது அவன் இறந்தால் நான் முந்தினால் என்னுடைய உணர்வு நான் விளைவிட்டு சென்ற பின் அவனுடைய சாகாக்கலையாக மீண்டும் வேதனை உருவாக்கி அவனை வெட்டு அல்லது அவன் வீழ்ந்தான் அதே உணர்வு எனக்குள் வந்து அதிகமாக வெட்டு. ஆகவே இதைத்தான் சாகாக்கலை வேக நிலையம். நாம் தீலி குதித்தால் உயிர் வேகின்றதோ ஆக உடல் கருகின்றது. கருகி உணர்வு அதிகமாக பெருக்கிவிட்டால் அல்லையோ என்று அலறுகின்ற இந்த உணர்வுடன் இந்த உயிரை சென்றான் நம் மீது பற்று உள்ள ஒரு மனிதன் இவன் நெருப்பில் வெட்டி இறந்து விட்டானே என்று வேகமாக எண்ணினால் நம் உணர்வு அங்கு பரிவாக்கினால் அந்த உணர்வு இந்த ஆன்மா வெளி சென்ற பின் அவன் ஈர்ப்புக்குள் சென்று விடுகின்றான். ஆனால் அவன் ரத்தத்துக்குள் கலந்து கொண்ட பின் அவன் ரத்தம் முழுதுக்கும் எரிச்சலாகின்றது என்ற நிறை வருகின்றது. அவனால் தாங்காதபடி அவனே தற்கொலை செய்யும் நிறை வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தான் தீலி வேகப்படும்போது தப்பிக்க இவன் எண்ணினான் சதந்து தன் நண்பன்மான். ஆனால் இவன் உடலுக்குள் அதை சென்று விட்டான். அவன் தற்கொலை செய்யும் தாங்காத எரிச்சலின் உணர்கொண்டு அவன் தற்கொலை செய்யும் நிலைக்கே போகின்றான். ஆக நண்பனுக்குள் நாம் பழகியிருந்தாலும் இப்படி நாம் பிறருடைய தீமைகள் நமக்குள் வந்து நம்மை அடிக்கடி மாற்றி விடுகின்றன. இப்ப இதை போன்ற நிலையில் நமக்குள் வராத தடுக்க என்ன செய்ய வேண்டும்? நமக்குள் அந்த பயிற்சி தேவை. நாம் எல்லாருடைய சகஜமா பழகிறோம். இருந்தாலும் அவனை சந்தர்ப்பத்தால் என்னென்ன கேட்டுனாங்கிறோம். அந்த உணர்வின் வலிமை கிடைக்கப்படும் போது எதன்படி அவன் இறந்தானோ இந்த பூமியில உண்டு. மீண்டும் நாம் எண்ணும்போது அந்த ஆன்மா நமக்குள் வந்து விடுகின்றது, நம்ம ரத்தத்தில் கலந்து விடுகின்றது. அவன் எரிச்சல் ஆகும்போது நம் முழுதுக்கும் உடல் முழுதுக்கும் எரிச்சல் ஆகின்றது. உயிரை பட்ட பின் அந்த எரிச்சலின் உணர்வையை நமக்கு ஊட்டுகின்றது. நாம் தப்பு செய்தவா? அப்ப அந்த மாதிரி ஒருத்தன் இறந்து விட்டால் நாம் என்ன செய்யணும்? ஈஸ்வரன் என்று நம் உயிரின் தன்னை எடுத்து தன் தீமையான உணர்வு நமக்குள் போகாதபடி தடுத்த வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரவழி நான் பெற வேண்டும், என் உடல்ல படர வேண்டும், என் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்த வேண்டும். அப்ப செலுத்திய பின் இங்கே உடலுக்குள் வலிமை வருகின்றது, கண்ணின் நினைவுக்குள் இங்கே வருகின்றது, எழுக்கும் நினைவுக்கீதையில் நீ எதை எண்ணுகின்ற அழவாய். அப்ப அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எண்ணும்போது இங்கே கண்ணுக்கு வருகின்றது, அதன் உணர்வின் நினைவு உடலுக்குள் செலுத்தப்படும் போது வலிமையாகின்றது. அந்த இறந்தோன்றிய நோய் இருக்கு, அந்த உணர்வுகள் நமக்கு வராதபடி தடுக்கப்படுகிறது. தடுத்த பின் இந்த உடல் விட்டு திருந்தி சென்ற நான்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து இந்த உடல் பற்றி உணர்வு கரைந்து அவன் பிறகு இல்லாத நிலை அடைதல் வேண்டும் என்று இந்த உணர்வினை உந்திவிட்டால் அங்கே செல்லுகின்றேன். ஏனென்றால் இப்ப நண்பனாக இருக்கக்கூடிய நாம் நன்மை செய்தான் என்று அமெரிக்காவில் இருக்கணும்னா அவன் நினைத்த உடனே நிற்கலாகின்ற எனக்கு துரோகம் செய்தான் என்று எண்ணும் போது புறவோடுகின்ற நாம் பாசத்துடன் இருக்கப்படும் குழந்தை நாளை படிப்பில் என்ன ஆனோனோ என்று நீ வேதனைப்பட்டால் அவன் அங்கு சிந்திக்கும் தன்னை எடுத்து ரோட்ல நடந்து போகும்போது தன் எரியாத ஆக்சிடென்ட் ஆகின்றது, அதே வாகனம் ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆகின்றது. ஆக கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் இதை நிறை மறித்தால் முக்கியமான பரீட்சை நேரத்தில் வராது போய்விடுகிறது. இப்படி நாம் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு இந்த நிலை வளர்க்கும் அவன் உணர்வுகள் நமக்குள் வளர்க்கப்படும் போது இதெல்லாம் நாம் தப்புற எண்ணிக்கும். இதெல்லாம் நமக்குள் வந்து மருந்து வைத்து நாம் நீக்கலாம் என்று எண்ணுகின்றோம். சாமியாக தேடி போறோம், கோயில்களை போறோம், கோயில போய் சாமிக்கு அபிஷேகம் செய்தால் ஆராதனை செய்தால் நமக்கு நல்லதாகும், அதே தெய்வத்தின் பேரால் யாகங்கள் செய்தால் நல்லாகும் என்று இந்த எண்ணங்களில் தான் இருக்கின்றவை தவிர கோயிலெல்லாம் நம்மளை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஆலயம் என்று நாம் யாரும் எண்ணுவதில்லை. இப்ப கோயில் எடுத்துக்கொண்டால் பாலாபிஷேகம் தேனாபிஷேகத்தை செய்கின்றன. இங்கே நல்ல கோயில்கள் இருக்கிற பக்கம் ஆக பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் செய்யப்படும் போது பாலை ஊற்றும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? பாலை போல மனம் பெற வேண்டும், பகிர்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணினால் அபிஷேகம் எங்கே நடக்கின்றது? நம் உயிரிலே அபிஷேகம் நடக்கின்றது. இந்த உணர்வின் தன்மை இரத்தத்தில் கலக்கப்படும் போது அந்த மகிழ்ச்சிக்குரிய உணர்வு நம்ம இரத்தத்தில் கலக்கப்படுகிறது. ஆக கனி போன்று சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் என்று இயங்கினால் இந்த உயிரின் தன்மை படப்படும் போது நம் உயிரில அபிஷேகம் நடக்கின்றது, நம் இரத்தங்களில கலக்கின்றது. அப்ப அந்த ரகத்தில் நாம அந்த மகிழ்ச்சி ஒத்துக்கின்றோம். சந்தனத்தைப் போல நறுமணம் பெற வேண்டும் என்று இயங்கினால் அந்த உணவின் தன்மை பெறுகின்றோம். அப்போ இதை போல நாம் எண்ணி தண்ணீரை போல தெளிந்த மனம் பெற வேண்டும், இந்த ஆலயம் வருவரெல்லாம் இந்த நிலை பெற வேண்டும் என்று இதெல்லாம் பயிற்சி கூடமாக ஆலயத்தை வைத்திருக்காங்க. அதை யாராவது நம்ம மதிக்கிறோமா என்றால் மதிக்கிறது இல்லை. நாம் எப்படி ஒருத்தன் வேதனைப்படுவோம் உணர்வை நாம் நுகர்ந்தான், அந்த வேதனையின் உணர்வு நமக்குள் ஆணத்தில் இங்கே அபிஷேகம் நடக்கின்றது. அந்த உணர்வின் தன்மை நாம் இரத்தத்தில் கலந்தால் நமக்குள் வேதனையான சொல்லும் வேதனையான செயலும் அந்த பதட்டமான உணர்வு வருகின்றது. அப்ப எங்கே அபிஷேகம் நடக்கின்றது? நோயிலேப்படும். ஆக மொத்தம் நீ எதை என்ன வேண்டும், எதை ஈசனுக்கு அபிஷேக வேண்டும், இந்த உடலான ஆலயத்துக்குள் இருக்கும் நல்ல குணங்களை நீ எப்படி காக்க வேண்டும், நல்ல உணர்வு ஊட்டும் ஆலயமாக இருக்கப்படும் அது யாராவது நம்ம மறிக்கின்றமா? கோயில் போய் பாருங்க எத்தனை சாபங்கள் மன்னித்துறது, இதைத்தான் நம்ம பார்க்கின்றோம். அதே சமயத்தில் கற்பனைசாமி மாடசாமி முனிசாமி என்ற நிலை உழப்பம் நினைக்கிறாங்க, ஆட்டறுத்து சாமிக்கு அபிஷேகத்தை செய்கின்றோம் உனக்கு. ஆக மட்டும் இதே போல தீமையின் உணர்வுகளை நாம் நுகரப்படும் போது கொலைகாரனாக நம்மை மாற்றும் தன்மைதான் இங்கே வருகின்றது. ஆகவே நீ இதை எடுத்திருக்க போகும்போது பெரிது வந்து இறக்கமற்று கொள்ளும் தன்மைதான் வருகின்றது. ஆக நுகர்ந்த உணர்வு உனக்குள் அது நுகர்ந்து விட்டால் உனது நல்ல குணங்களை அது கொண்டுதான் தீரும் என்ற நிலையில் இங்கே தெளிவாக்கப்படுகின்றது. அப்ப அந்த மாடசாமியோ முனிசாமியோ அசுர உணர்வு கொண்ட நிலைகளுக்கு நீ தீமை செய்ய என்றால் அந்த உணர்வின் தன்மை உடலை சேர்த்து தீமை செய்யும் உணர்வு உறப்போம் நம்ம எப்படி என்ன வேண்டும் என்று நினை. இப்ப தீமையான செயல்கள் ஒருத்தன் செத்த வழி இருக்கின்றான், ஒருத்தன் கோபமா இருக்கிறான், அசுர உணர்வை தாக்குகின்றான். அப்ப நான் பார்த்தோம்னு என்ன என்ன நடக்கின்றது? நமக்கு அந்த கோபம் வருகின்றது அல்லவா? அந்த உயிரிலே அபிஷேகம் நடக்கிறதுன்றது இல்லையா? நம்ம இரத்தங்களில் கலந்தவுடன் நல்ல குணங்கள் பதறுகின்றதா அல்லவா? அப்ப நாம என்ன செய்யணும் என்பதற்காக இந்த கற்பனைசாமி மாடசாமி இதெல்லாம் பார்த்தப்ப அது ஈஸ்வரான் நம் உயிரை எண்ணி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும், நான் தெளிந்த மனம் கொண்டு என் வாழ்க்கை நடத்த வேண்டும், பிற இருள் அதாவது என் சொல் செயலும் பிறர் இருள் இருந்து நீக்கும் தன்மை பெற வேண்டும், ஆக என் பார்வை எல்லோரும் நல்லதாக்கும் தன்மை பெற வேண்டும். இப்படி அந்த மாதிரி தீமையின் உணர்வு வந்தாலும் அதை உள்வாகாதபடி ஒரு பயிற்சி, இந்த உணர்வின் தன்மையை நம் உடலை சேர்த்து அந்த வலிமை கொண்டு கொண்டு வரணும். ஏன்னா நமது ஞானிகள் சாதாரணமானது அல்ல. நாம கோயிலில் பார்த்தா ஆயிரம் சாமியில பார்க்கிறோம், பூதங்களை வச்சிருக்கிறோம், எல்லாம் வச்சோம், ஆட்டை வெட்டி கோழியை வெட்டி மற்ற நிலையை கொடுத்து கடைசியில் என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சொத்து வேணும் சொல்ல வேணும் சொன்னா இது ஒரு ஜோசியக்காரன் சொன்னாங்கன்னா தன் பிள்ளையே பலிபுறுத்தி சொத்து கொண்டு போறோம். இப்படி நிறைய நாம் பார்க்கணும். இதுகளெல்லாம் நாம் எதை ஆசையை கொண்டு போறோம்? நமக்குள் இருக்கும் நல்ல உணர்வுகளை நாம் கொள்ளுகின்றமே தவிர நல்லது நாம் செய்வதில்லை. பெரும்பகுதியான ஆத்திர உணர்வுகள் அதிகமாகிவிட்டால் இறக்கமற்று தாக்கும் நிலையம் இறக்கமற்ற செயல்களை செயல்படுத்தும் தன்மைதான் தெரியும். ஆக இதை காட்டுவதற்குத்தான் ஞானிகள் அந்த தெளிவாக காட்டினர். தீமை என்று தெரிந்து கொண்ட பின் தீமையை நீக்கும் உணர்வு நாம் என்னவேன், தீமையை நீக்கியது யாரும் அந்த துரு நட்சத்திரத்தை என்னவேன். ஆக அதே சமயத்தில் மகான்களை பற்றி எண்ணலாம், அந்த மகானுடைய நிலையில் பெற வேண்டும் என்ற நன்மை செலுத்தல். இதை போல நாம் எண்ணத்தில் எண்ணி நாம் உடலுக்குள் அதை செலுத்தினால் தீமையிலிருந்து நாம் விடுபடக்கூடிய சக்திகள் கிடைக்கும். இப்ப நாம இதெல்லாம் மனிதன் வாழ்க்கையில் நாம் இப்படி பழகுதல் வேண்டும். இப்போது நாம் உலகமே விஷத்தன்மையாக இருக்கின்றது, நாளை எப்போதோ எந்த நிமிஷத்தில் உலகம் முழுதுக்கும் விஷமாகும் என்று சொல்ல முடியாது, அந்த எல்லையில் நாம் இருக்கின்றோம். இதிலிருந்து நாம் மீள்வது எப்போ? நல்ல யோஜனை. இந்த இஸ்ரேலுக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் கடுமையான நிலைகள் வருகின்றது. அமெரிக்காவில் செல்வத்திலையும் மற்ற நிலைகளையும் ஆயுதங்களையும் மிக கடுமையாக எடுத்து வைத்திருந்தாலும் இன்றைக்கு தேர்தல் முறைகள் எடுத்தோம்னா ரொம்ப மோசமா போயாச்சு. நம்ம எப்படி நம்ம நாட்டில் நடக்கிறோம்? நிலையை பல ஆயுதங்களை வைத்திருந்தாலும் பல பல நவீன ஆயுதங்களை வைத்திருந்தாலும் அவர்களுக்கு ஒற்றுமை இல்லைங்கிற போது
சுகம் சார்.
சபை வைத்து சமாதானப்படுத்த வேண்டும் என்று என்னாலும் இந்த கிளர்ச்சிகள் அதிகமாக கொண்டுதான் இருக்கும். பல கொரினா போர்களை அமைத்ததோடு மட்டுமல்லாதவர்கள் தன் நாட்டுக்காக வேண்டி நீ தியாகம் செய்ய ஒருவன் இறந்தால் பல ஆயிரம் பேரை நீ கொல் என்று இந்த உணர்வின் தன்மை இரண்டாவது உலகப் போரில் ஆரம்பித்தது. இந்த உலகம் முழுதுக்கும் விஷத்தன்மையால் போர்களாக மாறி வருகின்றது. இன்று சிலோனியில் நடக்கின்றது, அதே சமயத்தில் நம்ம நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுதுக்கும் இத்தகைய போர் முறைகள் அதிகமாக வரப்படும் பொழுது தர்மம் நீதி என்ற நிலைகள் முழுமையாக மறைகின்றது. இதே போல விஷத்தன்மைகள் பெருக பெருக அதை நாம் நுகர்ந்தறிய அறிய நம் உடலுக்குள்ளும் இதே போல தீமைகள் வருகின்றன. நம்ம குடும்பத்திலும் இருக்கும் தன்மை வருகின்றன. தாய் தந்தை மதிக்கும் தன்மை இழந்து விடுகின்றது. தாய் தந்தையே கொள்ள ஏன் நீ பெத்தாய் என்ற நிலை கேள்விக்கு எழும்புகின்றது. இதை போன்ற உணர்வு தான் பரவி கொண்டு இருக்கின்றதே தவிர தாய் தந்தை கடவுள் என்ற நிலையில் அன்றை ஞானிகள் கூறிய வழியில் யாரும் என்னவில்லை என்ன முடியவும் இல்லை. அந்த அளவுக்கு இன்னைக்கு விஷத்தன்மையை பரவி இருக்கும் இந்த நேரத்தில் இன்று ஐக்கிய சபையை ஒன்றும் செய்ய முடியாத நிலைகள் போய்விட்டது. இதை போன்ற உலகம் இருந்த உலகமா இருக்கின்றது. என்னைக்கு எந்த நேரம் ஆனாலும் இந்த உலகப்போ வரத்தான் போய்கின்றது. காற்று மண்டலம் விஷத்தன்மை அடையத்தான் போய்கின்றது. எப்படி விஞ்ஞான அறிவு கொண்டு ரிமோட் செய்கின்றனரும் அதே போல நமக்குள் அருணரை பெருக்கி தீவின் உணர்வு நமக்குள் பரவாக தடுக்க நாம் இந்த தியான பயிற்சிகளை சீராக எடுத்து நமக்குள் வலிமைப்படுத்தல் வேண்டும். ஆகவே இதை காலையில் ஆரம்பித்துக் கொள் மணியமாக என்ன தண்ணி நாளை காலையில் துருவ தியானத்தை சந்திப்போம். விஷம் கொண்ட உலகில் நாம் வாழ்கிறோம். அதிலிருந்து இப்ப நாம் தப்பணும்னா எப்படி அகசியன் தாய் கருவினை பெற்றானோ அதே போல நாம் இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்ப்பமிட்டால் அந்த குடும்பத்தில் ஒரு அந்த தெய்வீக குடும்பம் அந்த பத்து மாதம் வாழ்ந்தா போதும். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்களும் அவன் அகசியன் எப்படி பெற்றாலும் இந்த உணர்வு நாம் அந்த தாய் கருவிலை பெற அந்த கருவினை சிசு பெற வேண்டும். உலகில் நங்கை வேண்டும் அறிஞானியர்கள் என்று நாளை காலில் அது தொடரும். இதை போல அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்று உருவாக்கிவிட்டால் அவன் இப்படி திருஞான சம்பந்த தாய் கருவிலை பெற்றானோ அதே போல அவன் பார்க்கும்போது விஷத்தன்மைகளை போக்கினானோ இதே போல அந்த விஷத்தன்மை நீக்கும் சக்தியை அந்த குழந்தைகள் பெறச் செய்தல் வேண்டும். அந்த விஷத்தன்மை போக்கும் அந்த பெற்றால் அந்த குடும்பத்தினுடைய சாப்பாடுகளோ டிவி அலைகளோ பூர்வஜன்ம அலைகளோ இதெல்லாம் மாற்றி அமைக்க முடியும். இதை போல நாம் செயல்படுத்தி வந்து இந்த நான்கு வருஷத்துக்குள் மிக கடுமையான விஷத்தன்மை படும் இந்த நேரத்தில் நாம் இப்படி ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை உருவாக்கிவிட்டால் நமக்கு ஒரு பாதுகாப்பான நிலைகள் வந்து சேரும். நாம் இந்த உடலுக்கு சென்றாலும் அதற்கு நாம் தடையில்லா நிலை அடையக்கூடிய சக்தியும் தருகின்றோம். ஏனென்றால் உலகம் அழிவதை தின்னோம். இந்த விஷத்தன்மைகள் பூமி முழுவதுக்கும் பரவுவதனால் நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் பிறருடைய வேதனையை நுகர்ந்து நுகர்ந்து இந்த விஷத்தன்மை நம் உடலை சேர்த்து இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா பிரிந்தா அடுத்து உலகத்தில் வரக்கூடிய அகத்த யுத்தத்துக்கு பிற்பாடு நாம் நம் உயிர் விஷம் கொண்ட பாம்பினங்களாகத்தான் மாற்றும் தன்மை வருகின்றது. அதில் மறைவினங்கள் இருப்பினும் அவனும் மடிந்து மீண்டும் பாம்பினங்களாகத்தான் தப்ப முடியும்.